டிரான்ஸ்வர் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சீதம் வராதே மனமே, சீதம் வராதே மனமே.
அன்பர்களே, நீங்கள் கேட்டு வரும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியின் கடந்த மாத செய்தி தொகுப்பு சிடி வடிவில் தயாராக உள்ளது. தேவைப்படுவோர் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
ஆவரை போட்டி. பிரியமான வானொலி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே எபேசியர் 6 அதிகாரத்தின் முதல் சில வசனங்களை சிந்தித்தோம். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும், பெற்றோர் பிள்ளைகளை கோபமூட்டக்கூடாது என்றும், பெற்றோர் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற போதனையிலும் சிற்றையிலும் வளர்க்க வேண்டும் என்றும், வேலைக்காரர்கள் மனுஷருக்கென்றல்ல கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் தங்கள் எஜமானங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றும் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். எபேசியர் 6 அதிகாரம் 5 முதல் 8 வசனம் வரை வாசிக்கிறேன். வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவனானாலும் சுயாதீனமுள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள். பிரியமானவர்களே, இங்கே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லும்பொழுது, அடிமைத்தனமானது சரீரத்தைத்தான் அடிமைப்படுத்துகிறதே ஒழிய ஆத்மாவை அது அடிமைப்படுத்துகிறதில்லை என்பது விளங்குகிறது. இங்கே வேலைக்காரர் எஜமான்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கொடுக்க வேண்டிய கனத்தையும் மதிப்பையும் கொடுத்து அவருடைய தகுதிக்கு தக்க அவர்களை உயர்வாக எண்ண வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. கபடற்ற மனதோடு என்று கூறுகிறாரே, அதன் பொருள் என்ன? அதாவது எந்த பணியையும் கண் துடைப்பாக செய்யாமல் மாயையான பணி செய்கிறவர்களாய் இல்லாமல் மனமுவந்து பணி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எஜமான் இருக்கும்பொழுது முகஸ்துதி பேசிக்கொண்டு அவருக்கு பின்னால் கத்தியை எடுத்து அவரை குத்துகிறவராக இருக்கக்கூடாது. இந்த வேலைக்காரருடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்க வேண்டும்? நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல கீழ்ப்படியுங்கள் என்கிறார். கர்த்தர் எந்த நேரமும் பார்த்துக்கொண்டே இருக்கிறபடினாலே அந்த உணர்வோடு நாம் பணி செய்கிறோம். அதுபோலவே ஒரு அடிமையானவனும் ஒரு உயர்வான நிலைமைக்கு உயர்த்தப்பட்டவனாக எஜமான் பார்க்கும்போது ஒரு வேலை, எஜமான் பாராமல் இருக்கும்பொழுது ஒரு வேலை என்பது போல அல்லாமல் கர்த்தர் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு கூட எல்லா நேரங்களிலேயும் ஒரே விதமாய் பணி செய்கிறவனாய் இருக்க வேண்டும். இப்பொழுது அவன் கிறிஸ்துவின் அடிமையாயிருக்கிறான். கிறிஸ்து அவனை விடுதலை செய்திருக்கிறார். இந்த உலக பிரகாரமாக எஜமானை பார்க்கிறவனாக இராமல் பரலோகத்தில் இருக்கிற எஜமானாகிய கர்த்தரை பிரியப்படுத்துகிறவனாய் பணி செய்ய வேண்டும். உலகத்திலே காணப்படும் எஜமான் அந்த அடிமையினுடைய சரீரத்தை மட்டுமே கட்டுப்படுத்த முடியும். கிறிஸ்துவின் அடிமையாக இருக்கிறவர்கள் ஆத்மாவையும் அவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஞாபகம் இருக்கிறதா? அப்போஸ்தலனாய பவுலே தன்னை குறித்து சொல்லும்பொழுது கர்த்தருக்காக கட்டப்பட்ட அடிமை என்று தன்னை குறித்து கூறியிருக்கிறார். ஒரு அடிமையோ ஒரு எஜமானோ அல்லது ஒரு முதலாளியோ ஒரு தொழிலாளியோ தங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்துவை பிரியப்படுத்துவது நோக்கமாயிருக்கும் என்றால் அவர்களுக்கு இடையே வரும் கருத்து வேறுபாடுகளை எளிதாக கையாள முடியும். இந்நாட்களிலே வித்தியாசமான ஒரு அடிமைத்தனத்தை நாம் பார்க்கிறோம். சரீர பிரகாரமான ஒரு அடிமைத்தனம் மட்டுமல்ல, அநேகருடைய மனது சிலருக்கு அடிமைப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அடிமைத்தனம் ரோம அடிமைத்தனத்தை விட பயங்கரமானது. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் கட்டப்பட்டிருக்கும் சங்கிலியை அறுக்கக்கூடியது எது? கிறிஸ்துவின் நற்செய்தியே அந்த வல்லமை பெற்றதாயிருக்கிறது. அவரே நம்மை விடுதலை செய்கிறவராயிருக்கிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று யோவான் 8 அதிகாரம் 36 வசனத்திலே வாசிக்கிறோம். ஆம், கிறிஸ்துவே நம்மை விடுதலை செய்கிறவராய் இருக்கிறார். சற்றே யோசித்து பாருங்கள். போதை மருந்திற்கும் மதுபானத்திற்கும் அடிமைப்பட்டிருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களை எண்ணி பாருங்கள். நம்மை சுற்றி எப்பக்கத்திலும் பல்வேறு விதமான அடிமைத்தனங்களை பார்க்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்கு மட்டுமே அடிமைகளாய் இருக்க வேண்டுமே தவிர வேறு எதற்கும் அடிமைகளாக கூடாது. தரிசுப்பட்டணத்து சவுல் தான் அறிந்திருந்த காரியத்திற்காக தன்னை அடிமையாக ஒப்புக் கொடுத்திருந்தார். அவர் ஒரு பரிசேயனாயிருந்தார். ஆனால் கிறிஸ்துவண்டை வந்தபொழுது விடுதலை செய்யப்பட்டு விட்டார். என்றாலும் அவர் சொல்வதென்ன? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? காரணம் என்ன? இப்பொழுது கிறிஸ்துவுக்கு தன்னை முழுமையாக அடிமையாக அர்ப்பணித்து விட்டார். தேவன் வேலைக்காரர்களையும் உயர்ந்த ஒரு நிலைமைக்கு உயர்த்திவிட்டார். ஒரு மண்ணிலே குழி தோண்டும் படி செய்தாலும் சரி, அல்லது ஒரு அலுவலகத்திலே வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, பூமிக்கு அடியிலே வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, தோட்ட வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, அவன் கர்த்தருடைய பிள்ளையாயிருப்பான் என்றால் அவன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு சேவை செய்கிறேன் என்று கூறலாம். வில்லியம் கேரி பழுதாய்ப்போன செருப்புகளை சரி செய்து கொண்டிருந்தவர். அவர் வெளிநாட்டிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக விண்ணப்பம் செய்தார். அப்பொழுது ஒருவர், அவர் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர் அல்ல என்பதனாலே அவரை தாழ்மைப்படுத்தும்படியாக நீ என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு வில்லியம் கேரி சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னுடைய வேலை கர்த்தருக்கு ஊழியம் செய்வது, நான் செய்யும் செருப்பு தைக்கும் வேலை என் செலவுக்கான பணத்தை எனக்கு தருகிறது என்று கூறினார். அவர் கிறிஸ்துவின் பணியாளர். பிரியமானவர்களே, அவர் இந்திய தேசத்திற்கு வந்து வங்காள தேசத்திலே தங்கியிருந்து கர்த்தருக்காக பெரிய சேவையை செய்து முடித்தவர். இந்திய தேசத்திலே உடன்கட்டை ஏறுதல் என்னும் தீய பழக்கத்திலிருந்து தேசத்தை விடுதலை செய்வதற்கு முதல் காரணமாயிருந்தவர் வில்லியம் கேரி. எபேசியர் 6:9 எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டுவிடுங்கள். எஜமான்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒரு எஜமானராய் இருப்பீர்கள் என்றால் கிறிஸ்துவுக்கு முன் நீங்களும் மற்றும் ஒரு மனிதர்தான். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் வேலைக்காரர்களுக்கு என்ன சொன்னாரோ அது எஜமான்களுக்கும் பொருத்தமானது. எஜமானாய நீங்களும் கிறிஸ்துவாகிய எஜமானுக்கு கீழே இருக்கிறீர்கள். எனவே வேலைக்காரர்களுக்கு சமமாயிருக்கிறீர்கள். எனவே இதுதான் ஒரு வேலைக்காரருக்கும் எஜமான்களுக்கும் உள்ள கிறிஸ்தவ உறவு. அவர்களுக்கு இருக்கிற பொறுப்பு இணையானது. தாங்கள் எஜமானாயிருப்பதனாலே அவர்கள் தங்களை மிக உயர்வாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. தங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை துட்பிரயோகம் செய்யக்கூடாது. வேலையாட்களை பயமுறுத்தக்கூடாது. கடும் சொற்களை அவர்கள் மேல் சொல்லக்கூடாது. கிறிஸ்துவின் பிரசன்னத்திற்கு முன்னரே ஒரு எஜமானரும் ஒரு தொழிலாளியும் ஒரே நிலையிலே நிற்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்குள் சகோதரர்களாயிருக்கிறார்கள். அப்போஸ்தலன் பவுல் பிலேமோனுக்கு எழுதிய நிருபத்திலே இதை குறித்து நடைமுறையான ஒரு சம்பவத்தை படிக்கிறோம். பிலேமோன் ஒரு எஜமான். அவனுக்கு ஒனேசிமு என்ற ஒரு அடிமை இருந்தான். ஒனேசிமு தன்னுடைய எஜமானிடத்திலிருந்து ஓடி போய்விட்டான். அந்த நாட்களின் சட்டப்படி அந்த எஜமான் ஒனேசிமுவை கொலை செய்யலாம். என்றாலும் ஒனேசிமு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்னர் அப்போஸ்தலன் பவுல் இந்த ஒனேசிமுவை தன்னுடைய எஜமானாகிய பிலேமோனிடத்திலே திரும்பி செல்லும்படியாக கடிதம் கொடுத்து அனுப்புகிறார். அப்பொழுது பவுல் பிலேமோனுக்கு எழுதியது என்ன தெரியுமா? வாசிக்கிறேன். பிலேமோன் 15:16 அவன் எந்தெந்தைக்கும் உம்முடையவனாயிருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாகவல்ல அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியேயும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாயிருக்க வேண்டும்! ஒரு முதலாளியும் தொழிலாளியும் விசுவாசிகளாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் சகோதரர்களாய் இருக்கிறார்கள். கிறிஸ்தவம் நடைமுறைக்கு சரிப்படாது என்று நினைப்பீர்கள் என்றால் இந்த சத்தியத்தை சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்தவ சத்தியங்களை நடைமுறையில் நாம் பயன்படுத்துகிறதில்லை. பயன்படுத்துவோம் என்றால் அது உன்னதமான ஒரு வாழ்க்கையாகும். அநேக வேளைகளிலே கிறிஸ்தவ சத்தியங்களை கண்ணாடி கதவு போட்ட அலமாரிகளிலே வைத்து விடுகிறோம். நடைமுறை கிறிஸ்தவம் என்பது ஆலய கட்டிடத்திற்கு வெளியே வாழ்க்கையை தொடவில்லை என்றால் அங்கே ஏதோ தவறு இருக்கிறது. அதை முயற்சிப்போம் என்றால் அது நிச்சயமாய் கிரியை செய்யும். முதலாளி தொழிலாளி உறவிலே ஒரு பெரிய வித்தியாசத்தை காண முடியும். அடுத்ததாக ஒரு விசுவாசியான போர் வீரனின் எதிரியை குறித்து பார்க்கிறோம். இப்பொழுது இந்த அதிகாரத்தின் முக்கியமான கருப்பொருளுக்கு வருகிறோம். திருச்சபை கிறிஸ்துவின் நல்ல போர் வீரன். உறவுகளிலே ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தித்தோம். அவனுடைய குடும்பத்திலே உள்ள உறவை குறித்து கர்த்தர் கூற ஆரம்பித்தார். பின்னர் அவன் வீட்டை விட்டு வெளியேறி உலகத்திற்குள்ளே வரும்பொழுது எப்படி முதலாளி தொழிலாளி உறவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றார். இப்பொழுது போர் வீரனின் எதிரியை குறித்து படிக்கப் போகிறோம். போர் வீரன் ஈடுபட வேண்டிய ஒரு யுத்தம் உண்டு. இன்றைக்கு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய பிள்ளைகள் யுத்தத்திலே இருக்கிறார்கள். அந்த யுத்தம் முழுவதும் ஆவிக்குரிய யுத்தம் என்று சொல்கிறார்கள். ஆனால் சாதாரணமான ஒரு இடத்திலே உண்மையோடு கூட ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருப்பார்கள் என்றால் கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் அவர்களுக்கு வெற்றி இல்லை. பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்து இயேசுவோடு கூட உன்னதங்களிலே வீற்றிருக்கிறோம். இது எத்தனை அருமையானது இல்லையா? அதே நேரத்திலே நாம் இந்த உலகத்திலே தான் நடந்து கொண்டிருக்கிறோம். தேவனை குறித்த நம்முடைய அறிவு நம்முடைய நடக்கையிலே வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழவில்லை என்றால் பல ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு செல்வதும் உபவாச கூட்டங்களிலே பங்கு பெறுவதிலேயும் பிரயோஜனமில்லை. அநேக வேளைகளிலே கிறிஸ்தவ சமுதாயங்களிலேயும் கசப்பையும் பகையையும் நாம் பார்க்கிறோம். இது கர்த்தருடைய திட்டங்களுக்கு இடையூறாய் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகிறோம். பிரியமானவர்களே, எத்தனை உன்னதமான போதனைகள் நமக்கு இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை ஏன் இவ்வளவு கீழ்த்தரமாய் இருக்கிறது? பலர் தங்கள் அறிவளவிலே மிக அடிப்படையான சத்தியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல தெரிகிறது, ஆனால் அவர்கள் நடத்தையிலே வசனங்களை விசுவாசிப்பது போல் நடக்கிறதில்லை. கிறிஸ்தவ சித்தாந்தங்களை குறித்த அறிவு மட்டும் நமக்கு இருந்தால் போதாது, அதை வைத்துக் கொண்டு நாம் எப்படியும் இஷ்டம் போல வாழலாம் என்று நினைக்கக்கூடாது. எனவேதான் இந்த உலகத்திலே நமக்கு ஒரு போராட்டம் உண்டு என்பதை பவுல் அப்போஸ்தலன் நமக்கு நினைப்பூட்டுகிறார். பிசாசானவன் இரவு விடுதிகளிலேயும் மதுபான கடைகளிலேயும் தன்னுடைய கவனத்தை அவன் அதிகம் செலுத்துகிறதில்லை. ஏனென்றால் அது எல்லாமே அவனுடைய கூட்டம்தான். அவன் இன்று கருத்தூண்டி பணி செய்வது ஆலயங்களிலேதான். ஆவிக்குரிய காரியங்களிலே முன்னாலே நின்று அவன் வேலை செய்கிறான். தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தூங்கிக் கொண்டிருக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் இதை அறியாமல் இருக்கிறார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் பலவிதமான விழாக்களிலேயும் வியாபாரங்களிலேயும் தங்களுடைய கவனத்தை செலுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். தங்களுக்கு வரும் போராட்டத்தை குறித்து எண்ணுகிறதில்லை. கள்ளுக்கடைகளும் சாராயக்கடைகளும் மூட வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் மற்றவர்களை குறித்து எப்பொழுதும் குறை பேசுவதற்கு தங்களுடைய வாயை மூடுகிறதில்லை. எங்கே பிசாசானவன் வேலை செய்ய மாட்டான் என்று எண்ணுகிறோமோ அங்கேதான் அவன் மிக தீவிரமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறான். சனிக்கிழமை இரவிலே அவன் பட்டணத்தின் வேறு எந்த பகுதியிலேயும் இல்லை. மிக சீக்கிரமாகவே அவன் திரும்பி சென்று விட்டான். ஏனென்றால் அடுத்த நாள் காலையிலே ஆலயத்திலே அவனுக்கு பணி இருக்கிறது. எங்கே கர்த்தருடைய வார்த்தைகள் தீவிரமாக கொடுக்கப்படுகிறதோ அங்கேயே அவனுடைய செயல்பாடுகளும் தீவிரமானதாய் இருக்கிறது. எந்த திருச்சபை கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாக உத்தமத்தோடு பாரத்தோடு கொடுத்துக் கொண்டிருக்கிறதோ அதை அழிப்பதற்குத்தான் பிசாசானவன் முற்படுகிறான். எனவேதான் ஒரு காலத்திலே சாட்சி பெற்ற பல திருச்சபைகள் இன்றைக்கு பிசாசு செயல்படும் இடங்களாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, சில வேளைகளிலே நீங்கள் இருக்கக்கூடிய மிக ஆபத்தான ஒரு இடம் எதுவென்றால் அது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைதான். இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்ட அந்த இரவிலேயே எருசலேமிலேயே மிக ஆபத்தான இடம் எதுவாயிருந்தது? பரிசேயரின் கூட்டத்திலாயிருந்தது, அல்லது மறைந்திருந்து பாவம் செய்கிறவர்களோடு இருந்ததா? இல்லை பிரியமானவர்களே, அது இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த மேல் வீட்டறையிலேதான் இருந்தது. ஏன் தெரியுமா? அங்கேதான் பிசாசானவனும் இருந்தான். பிசாசானவன் யூதாஸ் காரியத்திற்குள்ளே நுழைந்தான் என்று பார்க்கிறோம். எதற்காக? இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்காக. பிசாசானவன் அங்கே இருந்தான். அந்த குறிப்பிட்ட இரவிலே எருசலேமிலே மிக ஆபத்தான ஒரு இடமாயிருந்தது அந்த மேல் வீட்டறைதான் என்று சீமோன் பேதுருவும் யூதாஸ் காரியத்தும் நிச்சயமாக சாட்சி கூறுவார்கள். ஆவிக்குரிய யுத்தம் எங்கே நடைபெறும் என்பதை குறித்து நாம் அறிந்து உணர்ந்தவர்களாயிருக்க வேண்டும். ஞாபகம் இருக்கிறதா, எபேசியர் நிருபத்தை கற்றுக்கொள்ள துவங்கிய பொழுது எபேசியர் நிருபத்தை பழைய ஏற்பாட்டிலே யோசுவாவின் புத்தகத்தோடு ஒப்பிட்டு பேசினோம். பழைய ஏற்பாட்டிலே யோசுவாவின் புத்தகம் எதுவோ அதுதான் புதிய ஏற்பாட்டிலே எபேசியருக்கு எழுதிய நிருபம். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தான் நதியை கடந்து கானான் தேசத்திற்குள்ளே வழிநடத்தி சென்றார். அங்கே எதிரிகள் இருந்தார்கள். அங்கே அவர்கள் ஈடுபட வேண்டிய போராட்டங்கள் இருந்தது. பெற்றுக்கொள்ள வேண்டிய வெற்றிகள் இருந்தன. யோர்தான் நதி என்பது மரணத்திற்கான ஒரு ஓவியம் அல்ல. வாக்குத்தத்த பூமி என்பது பரலோகத்தை குறித்த ஒரு ஓவியமும் அல்ல. யோர்தான் நதி இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து பேசுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் நாமும் இந்த உலகமாகிய வனாந்தரத்திலிருந்து கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறோம். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இன்று கானானிலே வாழ வேண்டும். நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கானான் பரலோகத்தை குறித்து சொல்லவில்லை. அது பரலோகமாக இருக்க முடியாது. ஏனென்றால் கானானிலே எதிரிகள் இருந்தார்கள். அங்கே செய்ய வேண்டிய யுத்தங்கள் இருந்தன. நீங்களும் நானும் விசுவாசிகளாக இன்று போர் வீரர்களாக செயல்பட வேண்டியவர்களாயிருக்கிறோம். போர் வீரர்களுடைய எதிரி யார் என்று கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டது. எனவே யுத்தம் நடக்க வேண்டும். யோசுவா வாக்குத்தத்த பூமிக்குள்ளே பிரவேசித்த பொழுது அங்கே முக்கியமாக அவர்கள் எதிர்த்து போராட வேண்டிய மூன்று எதிரிகள் இருந்தார்கள். முதலாவதாக எரிகோ பட்டணம். அது அவர்கள் கடந்து செல்லும் வழியிலேயே இருந்தது. எரிகோ எதை குறிக்கிறது? உலகத்தை குறிக்கிறது. யோசுவாவிற்கு எரிகோ எப்படி இருந்ததோ அதுபோலதான் இன்று ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த உலகம் இருக்கிறது. எரிகோவிற்கு நேரே சென்று யுத்தம் செய்ய வேண்டும் என்று யோசுவாவிற்கு சொல்லப்படவில்லை. அதை சுற்றி அவன் நடந்து வர வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டது. பிரியமானவர்களே, உலகத்திற்கு எதிராக நாம் போராடி உலகத்தை ஜெயிக்க முடியாது. அந்த முறையிலே நீங்கள் முயற்சிப்பீர்கள் என்றால் தோல்விதான் பெறுவீர்கள். ஒன்றியவான் 5:4-5 வசனங்களை கவனியுங்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே என்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இந்த உலகத்தை நாம் ஜெயிக்கக்கூடிய ஒரே ஒரு வழி கர்த்தர் மேல் நாம் வைக்கும் விசுவாசத்தினாலே மட்டுமே. 1 யோவான் 2:15 வசனத்திலே சொல்லும்பொழுது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை என்று கூறியிருக்கிறார். இந்த உலகத்தின் காரியங்கள் கடந்து போகிறதாய் இருக்கின்றன. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை நேசிக்க முடியாது. இரண்டாவதாக, யோசுவா சந்தித்த எதிரியார், அதுதான் சிறிய பட்டணமாகிய ஆயி பட்டணம். ஆயி பட்டணம் மாம்சத்தை குறிக்கிறது. ஆயி பட்டணத்தை மேற்கொள்வது எளிதானது என்று யோசுவா எண்ணிக்கொண்டிருந்தார். எனவே ஒரு சிறு கூட்டத்தோடு யுத்தத்திற்கு சென்றார். ஆனால் எல்லாரும் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அவர்கள் மீண்டுமாக திரும்ப வந்தபொழுது யோசுவா முகங்குப்புற கர்த்தர் முன் விழுந்து கிடந்தார். கர்த்தரிடத்திலே அவர் அழுதார். அப்பொழுதுதான் கர்த்தர் அவரிடத்திலே சொன்னது என்ன தெரியுமா? பாருங்கள், யோசுவா 7:10-11 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. இஸ்ரவேலுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் அந்த பாவம் அறிக்கை செய்யப்பட்டு தேவனுக்கு முன்னின்று அகற்றப்பட வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, மாம்சத்தின் கிரியைகளின் மேலே வெற்றி பெற வேண்டும் என்றால் நாமும் நம்முடைய பாவங்களை அவரண்டையிலே அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். மூன்றாவதாக, யோசுவா கிபியோனியர்களிடத்திலே வெற்றி பெற வேண்டும். ஆனால் இந்த கிபியோனியர்கள் மிக தந்திரமானவர்கள். மிகவும் பழமையான உணவு பதார்த்தங்களை எடுத்துக்கொண்டு வந்து மிக தூரத்திலிருந்து வந்தது போல யோசுவாவினிடத்திலே பொய் கூறினார்கள். யோசுவாவை ஏமாற்றினார்கள். தேவன் உங்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்தார் என்று கேள்விப்பட்டோம். உங்களுக்கு பல இடங்களிலே வெற்றியை கொடுத்தார் என்று கேள்விப்பட்டோம். எனவே உங்களோடு கூட நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்ய வந்திருக்கிறோம். நாம் நண்பர்களாக இருப்போம் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, இதுதான் பிசாசனுடைய தந்திரம். அவன் எப்பொழுதுமே ஏமாற்றுகிறவன். அவனுடைய ஊழியக்காரர்கள் ஒளியின் தூதர்களாய் இருப்பார்கள். சில ஊழியக்காரர்களும் மிக கவர்ச்சிகரமாயிருப்பார்கள். கவர்ச்சியான வார்த்தைகளை பேசுவார்கள். அது உங்களை மிகவும் உற்சாகப்படுத்துகிறதா இருக்கலாம். ஆனால் அவருடைய போதனைகள் தவறான போதனைகளாய் இருக்கும். 2 கொரிந்தியர் 11:14-15 வசனங்களை பாருங்கள். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாயிருக்கும். சாத்தான் உங்கள் வீட்டு கதவை தட்டி, பாருங்கள், நான் தான் சாத்தான் வந்திருக்கிறேன், உங்களை என்னோடு அழைத்து செல்ல வந்திருக்கிறேன், உங்களை முட்டாளாக்க வந்திருக்கிறேன் என்று கூறுவான் என்று எண்ணுகிறீர்களா? இல்லை, நீங்கள் சற்றும் எதிர்பாராத வகையிலே அவன் உங்களை ஏமாற்றுவான். வேறு யாராவது தான் உங்கள் வீட்டின் கதவை தட்டும்படியாய் செய்வான். வேத வசனத்தை விளக்கி கூறும் புத்தகம் என்று ஒரு புத்தகத்தை உங்களுக்கு அவர்கள் கொடுக்கலாம். அல்லது வேதத்தை விட்டு தூரமாக போய்க் கொண்டிருக்கும் ஒரு திருச்சபையிலே, திருச்சபை ஊழியர், இந்த ஆலயத்தில் உள்ள இந்த பெஞ்ச் எல்லாம் இன்னார் குடும்பத்தினர் நமக்கு செய்து கொடுத்தது, இந்த ஜன்னல் இந்த குடும்பத்தினர் செய்தது, இந்த கதவு இவர்கள் குடும்பத்தினர் செய்தது என்று உங்கள் முன்னோர்களின் பெயரை சொல்வார்கள் என்றால் அப்படிப்பட்ட சபையை விட்டு வேறு எங்கும் போக மாட்டீர்கள். அதுதான் சாத்தான் உங்களை வஞ்சிக்கும் மற்றும் ஒரு விதம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது தெரியுமா? 2 கொரிந்தியர் 6:17, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கிபியோனியர்கள் யோசுவாவை ஏமாற்றிவிட்டார்கள். அவனோடு கூட அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்துவிட்டார்கள். ஆயி பட்டணத்தை மேற்கொள்ள பாவ அறிக்கை செய்ய வேண்டியதாயிருந்தது. அதுதான் மாம்சத்தை மேற்கொள்வதற்கான ஒரே மார்க்கம். ஆனால் கிபியோனியர்கள் எப்படி? யோசுவா அவர்களோட கூட ஒப்பந்தம் செய்துவிட்டானே. அவர்கள்தான் பின்னால் அவனுக்கு பிரச்சனையாய் இருந்தார்கள். பிரியமானவர்களே, சாத்தானோடு கூட நாம் ஒப்பந்தம் செய்துவிட்டால் அவனை நாம் மேற்கொள்ள முடியாது. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தனியாக அவனை மேற்கொள்ள முடியாது. நாம் பிசாசிற்கு இணையானவர்கள் அல்ல. பிசாசிற்கு எதிராக நாம் போரிட வேண்டும் என்று நமக்கு சொல்லப்படவில்லை. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த உலகத்திலே நமக்கு இருக்கிற போராட்டத்தை குறித்து அடுத்த நிகழ்ச்சிகளை சிந்திப்போம். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறவர்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் எந்த இடத்திலே பணி செய்தாலும் நாங்கள் உண்மையும் உத்தமுள்ளவர்களாய் பணி செய்ய நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். விசுவாசிகளான நாங்கள் பணியாளராயிருந்தாலும் எஜமானாயிருந்தாலும் எங்களுக்குள்ளே ஐக்கியத்தை உமக்குள்ளே காத்துக்கொள்ள தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யும். பிசாசானவன் எவ்வளவு தந்திரமுள்ளவன் என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை தாரும். உலகம், மாமிசம், பிசாசை நாங்கள் எவ்வாறு ஜெயிக்க நீர் திட்டமிட்டு இருக்கிறீரோ அதை புரிந்து கொண்டு அவ்வண்ணமாக நாங்கள் கானானிலே வாழுகிற காலத்திலே அவைகளை மேற்கொண்டு வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
உலகம், மாமிசம், பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடினி ஐயா சொன்னதா, உண்மை மறந்தவோ துரோகினா? போல் யாருந்து எந்தங்கே சொன்னதா, இந்த பாத்தலத்தில் உம்மை போல் யாருந்து? இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட நோருக்கும் ஊருக்கும் உடலும் வலையும் உமக்கே உகந்த நுய சரீரமா, ஐம்பொறி வலையும் உமக்குள் அடக்கும் பேசுவே அவியால் இறப்பும்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். 1 பேதுரு 4:14.